நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்களாலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நுண்ணீர் பாசன திட்டம் பற்றி விரிவா எடுத்துச் சொல்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க சர்க்கார் சாமாக்குளம் வட்டத்தின் தோட்டக்கலை உதவி இயக்குநர் வசந்தி ஞானசேகர் அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழக அரசு நுண்ணீர் பாசனம், அதாவது சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு விவசாயிகளுக்கு 100% மானியம் எல்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த மானிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த 100% மானியங்கிறது எந்தெந்த பயிர்களுக்கு கிடைக்கும், எந்தெந்த விவசாயிகளுக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் விவரமா சொல்லலாம்னு வந்திருக்கேன். இப்போ சிறு குறு விவசாயி இவங்களுக்கு 100% மானியத்தில் நம்ம சொட்டுநீர் பாசனம் அமைத்து தரோம். இந்த சொட்டுநீர் பாசன திட்டத்தை தமிழ்நாட்டில் 4 துறைகள் செஞ்சுட்டு வர்றாங்க. தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, சர்க்கரை ஆலைகள், இப்படி 4 துறைகளும் இதில் இணைந்து செயல்பட்டு வருது. இந்த 100% மானியம் வாங்கிறதுக்கு சிறு குறு விவசாயிகளை தேர்வு பண்ணி திட்டத்தை செயல்படுத்திட்டு வரோம். சரிங்க, இந்த சிறு விவசாயினா என்ன, குறு விவசாயினா என்ன? சிறு விவசாயிங்கிற கேட்டகரியில 5 ஏக்கரும் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கவங்களும் சிறு விவசாயியா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி குறு விவசாயினா 2.5 ஏக்கரும் 2.5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களையும் நம்ம குறு விவசாயின்னு சொல்றோம். இப்ப இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிட்டு வரோம். இப்போ இதுக்கு என்னென்ன மாதிரி ஆவணங்கள் நம்ம தயார் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு முதல்ல விவசாயி வந்து ஒரு விண்ணப்பம், சொட்டு நீர் போடுறீங்களா அந்த துறையில ஒரு விண்ணப்பம் தருவாங்க. அதுக்கு அடுத்தபடியா தாசில்தார்கிட்ட, சிறு விவசாயி அல்லது குறு விவசாயிங்கிற ஒரு ஆவணம் தாசில்தார் அந்தந்த வட்டார தாசில்தார்கிட்ட வாங்கணுங்க. அது வந்து கண்டிப்பா இணைக்கப்பட வேணும். அடுத்து ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அதோட நீங்க வைக்கணும். உங்க தோட்டத்தோட ஃபீல்டு மேப்பு, அப்புறம் FMB ஸ்கெட்ச்னு சொல்லக்கூடியது வியோட்டம் வாங்கி நீங்க அதோட இணைக்கணும். அடுத்தபடியா முக்கியமானது உங்க மண்ணோட தரத்தை நீங்க சோதனை பண்ணணும். ஒவ்வொரு வட்டாரத்திலையும் சாயில் டெஸ்டிங் லேப், அதாவது PSCB, அந்த PSCBலயும் இப்ப சாயில் டெஸ்ட் பண்ணி தர வசதிகள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா லாலி ரோட்ல இருக்கிற அரசாங்கத்தோட சாயில் டெஸ்டிங் லேப்லயும் மண்ணை பரிசோதனை செஞ்சிடலாம், அதோட ரிசல்ட் வைக்கணும். அடுத்தபடியா நீங்க வந்து சொட்டு நீர் பாசனம் பண்ண போற நீர், அந்த தண்ணீரோட தன்மையை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிட்டு தான் இந்த சொட்டு நீர் பாசனத்தை அமைக்கணும். அதுக்கு வாட்டர் டெஸ்ட், அந்த தண்ணியையும் பரிசோதனை செஞ்சு அதோட ரிசல்ட்டையும் நீங்க கண்டிப்பா இணைக்கணும். விவசாயியோட 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் இத்தனோட இணைக்கணும். இணைச்சு எல்லா ஆவணங்களும் தயார் செஞ்ச பிறகு தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகம், நீங்க விவசாயி எந்த வட்டாரத்தை சேர்ந்தவரா இருக்கீங்களோ அந்த வட்டாரத்தில் பஞ்சாயத்து துணை அலுவலகத்திலும் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகம், தோட்டக்கலை அலுவலர்கள் மற்றும் களப்பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்குவாங்க. அடுத்தபடியா நீங்க எந்த கம்பெனி மூலம் சொட்டு நீர் அமைக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும். ஒவ்வொரு வட்டாரத்திலையும் நிறைய கம்பெனிகள் இப்ப செயல்படுறாங்க. தமிழக அரசு அதாவது தோட்டக்கலைத்துறை மூலம் 29 சொட்டு நீர் பாசன நிறுவனங்கள் வந்து அப்ரூவல் வழங்கப்பட்டிருக்கு. அதுல நீங்க உங்களுக்கு விருப்பமான எந்த கம்பெனி ஜெனியூனிட்டி இருக்குது, தரம் நல்லா இருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணி மற்ற உங்க தோட்டத்தை சுத்தி போட்டிருக்கிறவங்க விவசாயிகளையும் நீங்க கலந்து ஆலோசித்து பேசி அவங்க தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரலாம். எந்த சொட்டு நீர் பாசனம் நல்லா இருக்குது அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணி அந்த கம்பெனியை தேர்வு செஞ்சு எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்த ஆவணங்களை நாங்க அந்த கம்பெனிக்கு நீங்க தேர்வு செஞ்சு கொடுத்த பிறகு அந்த ஆவணங்களை அவங்க கிட்ட கொடுப்போம். கொடுத்து அவங்க கம்ப்யூட்டர்ல வெப் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருங்க. ஒரு வெப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர், உங்களுக்குன்னே உரிய தனி ஒரு எண்ணை வந்து அவங்க வெப் மூலமா பதிவு செஞ்சு அந்த விண்ணப்பத்தை மறுபடியும் எங்ககிட்ட கொடுப்பாங்க. இப்போ இந்த கிடைக்கப்பெற்ற விண்ணப்பத்தோட அந்த கம்பெனி உங்க தோட்டத்தை வந்து சர்வே பண்ணி உங்க தோட்டத்துல உதாரணமா நீங்க வாழை போடலாம், இல்ல மஞ்சள் பயிரிடலாம், இல்ல காய்கறி பயிர்கள் எது போட்டாலும் அந்த நிலத்துக்குரிய ஆவணத்தோட ஒப்பிட்டு உங்க நிலத்தையும் சர்வே பண்ணுவாங்க. சர்வே பண்ணி உங்க நிலத்துக்கு உதாரணமா ஒரு ஏக்கர் நீங்க காய்கறி போடுறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும், சுட்டுநீர் பாசனம் போடுவதற்கு எவ்வளவு செலவாகுங்கிற ஒரு கொட்டேஷன், ஒரு மதிப்பீடு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் இணைச்சு தோட்டக்கலை உதவிக்கினருக்கு வந்து சேர்ந்துரும். இதை நாங்க மறுபடியும் உங்க தோட்டத்துல சொட்டுநீர் பாசனம் போட்டிருக்காங்களா இல்லையா என்னங்கறத வந்து, எந்த மாதிரியான நிலப்பரப்பு உள்ளது, எலிவேஷன் எவ்வளவு இருக்குது, நீள அகலம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறமான எல்லாத்தையும் எங்க களப்பணியாளர்களும் வந்து தோட்டக்கலை அலுவலரும் வந்து உங்க வயல ஆய்வு செஞ்ச பிறகு அந்த விண்ணப்பம் வந்து கோவை மாவட்டத்தின் தோட்டக்கலை துணை இயக்குநர் அலுவலகத்துக்கு நாங்க அனுப்பி வைப்போம். தோட்டக்கலை துணை இயக்குநரத்திற்கு வந்த விண்ணப்பம் ஆவணங்கள் எல்லாம் சரிபார்த்து பின்னர் டிஸ்ட்ரிக்ட் டெக்னிக்கல் கமிட்டி, ஒரு கமிட்டி இருக்குதுங்க, அந்த கமிட்டிக்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்க அதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு உங்களுக்கு ஒர்க் ஆர்டருங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, பணி உத்தரவு. உங்க தோட்டத்துல இன்னார் தோட்டத்துல இந்த கம்பெனி மூலமா நீங்க சுடுநீர் அமைக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு உத்தரவு கொடுப்பாங்க. அந்த உத்தரவை மேற்கொண்டு உங்க அந்த நீங்க தேர்வு செஞ்ச கம்பெனி உங்க தோட்டத்துல சுடுநீர் பாசனத்தை நிறுவுவாங்க. நிறுவியெல்லாம் முடிச்ச உடனே நீங்க வந்து எங்க தோட்டத்துல அமைத்திருக்கிற சுடுநீர் பாசனம் முழு திருப்தி ஆகிவிட்டது அப்படின்னு நீங்க ஒரு சான்று கொடுத்த பிறகுதான் அந்த கம்பெனிக்கு போய் சேர வேண்டிய மானிய தொகை கம்பெனிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க விண்ணப்பத்தை ADH மூலமா DD ஆபீஸ்க்கு கொடுக்கறீங்க. மானிய தொகை 100% சொல்லியிருக்கோம். இப்ப சிறு குறு விவசாயிகளுக்கு 100% அப்படிங்கும் போது ஒரு ஏக்கருக்கு 43,816 ரூபாய் செலவாகும் அப்படிங்கறது அரசாங்கம் நிர்ணயம் பண்ணிருக்குங்க. இந்த வாழை காய்கறிகள் இந்த மாதிரி பயிர்களை செய்யும் போது நம்மளுக்கு நடவிடுவெளி ரொம்ப குறுகியதாக இருக்கும். அப்படி பாக்குற பொழுது ஒரு ஏக்கருக்கு 43,816 ரூபாய் செலவாகுன்ற ஒரு யூனிட் காஸ்ட் கவர்மெண்ட் ஆப் இந்தியால ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி குறுகிய இடைவெளியுடைய பயிர்களை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு உள்ள ஆகிற செலவு மொத்தம் 43,000 ரூபாய் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அது இல்லாம உங்க லேண்டோட நீள அகலம், பொசிஷன், எலிவேஷன், தண்ணி கிணத்திலிருந்து உங்க தோட்டம் எவ்வளவு தூரம் இருக்கு, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கொட்டேஷனை விட இந்த 43,816 மேல அதிகமா ஒரு 2,000-3,000 வரும் பட்சத்துல அது விவசாயிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி வர்ற தொகையை வந்து நீங்க கம்பெனிக்கு ஒரு வரைவோலையாக எடுத்து நீங்க கொடுத்துட்டு எடுத்து கொடுத்த DD-யோட நகலை வந்து ஜெராக்ஸ் காப்பியை நீங்க இந்த ஆவணத்தோட இணைச்சாலே போதுமானது. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு பணி உத்தரவு வந்து எல்லாம் முடிச்சு உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் எல்லாம் முடிச்ச பிறகு மறுபடியும் தோட்டக்கலை துறையிலிருந்து தோட்டக்கலை உதவிக்கினர் எல்லாம் ஆய்வுக்கு வருவாங்க. வந்து உங்க தோட்டத்துல போட்டிருக்கிற எல்லா லேட்டரல்ஸ், மெயின், சப்மெயின், யூனிட், ஹெட் யூனிட் இதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணி ஓகே ஆன பிறகுதான் அந்த நிறுவனத்துக்கு மானிய தொகை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த சுடுநீர் பாசனம் வந்து எல்லா கோவை மாவட்டத்தில் எல்லா வட்டாரத்திலும் செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ உதாரணமா இப்ப விவசாயிகள் நல்லா வந்து சுடுநீர் பாசனம் அமைக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில விவசாயிகள் வந்து சுடுநீர் கம்பெனி அடுக்கும் போது அவங்க முழு மானியத்தை எங்களுக்கு கொடுத்தா இப்ப விவசாயி வந்து இப்ப வாழை நடணும், காய்கறி நடணும் அப்படிங்கிற ஒரு அவசர தேவைக்கு ஒரு சுடுநீர் கம்பெனி அணுகுனாங்கன்னா அவங்க முழு மானியத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க, மானிய தொகை அல்லாம முழு தொகையை எங்களுக்கு செலுத்தினா நாங்க உடனே போட்டு தர்றோம், மானிய தொகையை பின்னாடி நான் உங்களுக்கு வாங்கி தரோங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அதன் மூலம் விவசாயிகள் முழு தொகைய செலுத்துற மாதிரி நிலைமையிலும் உருவாகி இருக்குது. இது விவசாயிகளுக்கு வந்து நாங்க கேட்டுக்கிற ஒரு ரெக்வஸ்ட், அதாவது ஒரு வேண்டுகோள் என்னன்னா, மானிய தொகை எப்பவுமே அரசாங்கம் மூலமாக சுடுநீர் கம்பெனிக்கு நாங்க கொடுத்துருவோம். ஆனால் விவசாயிகள் வந்து நீங்க மானிய தொகை போக விவசாயி செலுத்த வேண்டிய தொகையை மட்டுமே நீங்க கம்பெனி அதாவது நிறுவனங்களுக்கு எடுத்து கொடுத்தா போதுமானது. சில விவசாயிகள் விவரம் தெரியாம கூட இருக்கலாம், இல்ல பக்கத்து விவசாயிகளோட பேசி கலந்தாலோசித்து, இல்ல தோட்டக்கலைத்துறை அலுவலர்களையோ வேளாண்மைத்துறை அலுவலர்களையோ நீங்க அணுகுனா உங்களுக்கு எல்லா சந்தேகங்களையும் தெளிவா நாங்க தெளிவுபடுத்துவோம். இப்ப மானியத்தொகை போக மீதி தொகையை நீங்க செலுத்தினாலே போதுமானது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்தபடியா சிறு குறு விவசாயி மட்டும்தான் நீங்க மானியம் தருவீங்களா மேடம், இல்ல எங்களுக்கு பெரிய விவசாயிகளுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். விவசாயிகள் பெரிய விவசாயிகளுக்கும், அதாவது 5 ஏக்கரும் அதற்கு மேல வச்சிருக்க விவசாயிகள் பெரு விவசாயிகள்னு சொல்றோம், அவங்களுக்கு அரசாங்க நன்மை பண்ணிட்டு தான் இருக்குங்க. அவங்களுக்கு 75% மானியத்துல சுடுநீர் பாசனம் அமைச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். 75% மானியம் அப்படிங்கும் போது நீங்க உங்களுக்கு உங்க பயிரிடுற பயிரோட இடைவெளியை பொறுத்து அந்த மானியம் மாறுபடும். 75% போக மீதி இருக்கிற 25% தொகையை மட்டுமே நீங்க வரைவோல எடுத்து கம்பெனிக்கு கொடுத்தா போதுமானதுங்க. இப்ப நான் சொன்ன முதல்ல சொன்ன எல்லா ஆவணங்களோட அதையும் நீங்க எல்லா ஆவணத்தையும் இணைச்சு ஒரு விண்ணப்பத்தையும் எங்களுக்கு தோட்டக்கலைத்துறைக்கு நீங்க கொடுக்கலாம். இதுல என்னன்னா, தாசிதாரிட்ட வாங்க வேண்டிய சிறு குறு விவசாயிங்கிற ஒரு சான்று மட்டும் தேவையில்லை. நீங்க பெரிய விவசாயிங்கிறதுனால ஏற்கனவே நான் சொன்ன எல்லா ஆவணத்தோட விண்ணப்பத்தை நீங்க தோட்டக்கலைத்துறை கொடுத்தீங்கன்னா நாங்க அதை டிடி தோட்டக்கலை துணை இயக்குநர் அலுவலகத்துக்கு அனுப்பி உங்களுக்கு பணி உத்தரவு வாங்கி தந்துருவோம். இது போல இந்த 75% மானியமும் 100% மானியமும் இப்போ மாவட்டம் முழுவதும் நாங்க செயல்படுத்திட்டு வரோம். மாவட்டத்திற்கு பொருள் இலக்காக 800 ஏற்று சிறு குறு விவசாயிகளுக்கும் 200 ஏற்று வந்து பெரிய விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு எல்லா விவசாயிகளிடம் வந்து விண்ணப்பங்களை பெற்று பணி உத்தரவு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வந்து விவசாயிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். இதே போன வருஷம் எல்லாம் உங்களுக்கு 50% மானியத்தில் தான் இந்த சொட்டுநீர் பாசனம் அமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 2011-12 உங்களுக்கு 100% மானியமும் 75% மானியமுமாக அதிகப்படுத்திருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை வந்து எல்லா விவசாயிகளும் நல்ல முறையில் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறோம். கோவை மாவட்டத்தில் 12 வட்டாரங்கள் இருக்குதுங்க. இந்த 12 வட்டாரத்திலையும் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்திலையும் தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் வந்து செயல்பட்டு வருது. இதுல தோட்டக்கலை உதவி இயக்குநர், துணை தோட்டக்கலை அலுவலர் அல்லது தோட்டக்கலை அலுவலர் மற்றும் களப்பணியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களை நீங்க பார்த்து தோட்டக்கலை பயிர்களுக்கான மானியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது இல்லைன்னா வேளாண்மை துறையும் அதே பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தில் ஏடிஏ அலுவலகம், வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகமும் மற்றும் வேளாண் அலுவலர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்கிட்ட வந்து வேளாண் பயிர்களுக்கான அனைத்து உதவிகளையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி கரும்பு போடுற விவசாயிகள், சர்க்கரை ஆலைகளை நீங்க வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் அவங்களுக்கு உங்களுக்கு எல்லா வகையான வழிமுறைகளையும் சொல்லி தருவாங்க. வேளாண்மை பொறியியல் துறையையும் உங்களுக்கு செயல்பட்டு வருதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில எல்லாருமே எல்லா துறைகளுமே விவசாயிகளுக்கு நன்மை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கோட இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் ஏங்க அமைக்கணும்? இப்ப தண்ணி நிறைய இருக்கிற விவசாயிகள் இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா இப்ப வர காலகட்டத்தில் நீரோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாயிட்டு வருது. ஏன்னா நிலத்தடி நீரும் கீழே போயிட்டே இருக்குது, பருவமழையும் சரியான நேரத்தில் இப்ப இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம பயிர் செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்ப 2nd பசுமை புரட்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த பசுமை புரட்சியை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தண்ணியும் குறைஞ்சிட்டே போகுது, ஆனா நம்மளோட உற்பத்தியை அதிகமா பெருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுக்கு இருக்கிற தண்ணியை வச்சு அதிகமான பரப்பளவுல பயிர் செய்யணும் போது நம்ம வந்து சொட்டுநீர் பாசனத்தின் மூலம்தான் இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ 1 ஏக்கர் காய்கறி போடுறதுக்கு நீங்க கால்வாய் மூலம் பாசனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே இருக்கிற தண்ணியை வச்சு 2.5 ஏக்கருக்கு நம்ம சொட்டுநீர் மூலம் விவசாயம் பண்ணி நம்ம சாதிக்கலாம். இது ஏன்னா நீங்க வாய்க்கல்ல தண்ணி போகும்போதுங்க சீப்பேஜ், அதாவது கீழே நிலத்தடியில கீழே நிறைய போயிரும், ஆவியா போகும், எல்லாம் வந்து களைச்செடிகள் அதிகமாக அதை வந்து தண்ணியை வந்து குடிச்சிரும். இந்த மாதிரியான இருக்கிற சூழலில் வந்து அந்தந்த செடிகளோட வேர்களுக்கு சொட்டு நீர் மூலம் நம்ம தண்ணியை அனுப்பும்போது அது இப்போ 50% அல்லது 60% வரைக்கும் நீரின் வந்து நீரோட செலவு வந்து குறையுது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இன்னொரு வசதி இருக்குங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுனால நம்ம நீரில் கரையில உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். இப்ப வந்து சில விவசாயிகள் வந்து சொந்த நிலம் இருந்தாதான் போடணும் அப்படிங்கறது இல்லைங்க, குத்தகை எடுத்து சில விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. இப்ப குத்தகைக்கு எடுத்த விவசாயிகள் இருந்தா அதை வந்து அவங்களோட டாக்குமெண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். 10 வருடத்துக்கு லீஸ் எடுத்து நான் விவசாயம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த லீஸ் டாக்குமெண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சீங்கனாலும் அந்த மாதிரி விவசாயிகளுக்கும் இதுவங்க எலிஜிபிலிட்டி இருக்குங்க, சொட்டுநீர் போடலாம். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வசதி இந்த சொட்டுநீர்ல இருக்குதுங்க. நீரில் கரையும் உரங்களை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப வந்து வாழை உதாரணமா எடுத்துட்டேன். வாழை பயிர் இருக்கு, மூணாவது மாசம் ஏழாவது மாசம், மூணாவது மாசம் அஞ்சாவது மாசம் ஏழாவது மாசம் உரங்களை போடுறீங்க. ஆனால் அந்த வாழை வந்து அத்தனை எடுத்துக்குதா? எடுக்க முடியாது. அதனால அதை அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனா இதே அந்த உரங்களையே நம்ம என்ன பண்றோம்னா, சொட்டு நீர் மூலம் இரண்டு நாளைக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சம் அளவுல நம்ம கொடுக்கும்போது நம்ம கொடுக்கப்படுற உரம் வந்து 100% அதை அப்சர்வ் பண்ணிக்குது. ஏன்னா தண்ணியில கரைஞ்சு அதோட வேறு பகுதிக்கே போகும்போதுங்க வாழைய வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது. இதே நம்ம வந்து ஒவ்வொரு மரத்துக்கு வந்து இருக்கிற அத்தனை உரங்களையும் நம்ம வந்து மூணு மாசம் அஞ்சாவது மாசம் ஏழாவது மாசம் வந்து மூணு தடவை போட்டு முடிச்சிடறோம். ஆனா அதே உரங்களை வந்து நீரில் கரையும் உரங்களாக நம்ம சொட்டு நீர் மூலம் கொடுக்கும்போது நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்மளுக்கு வந்து வாழை பழங்களா கனிகளா நம்மளுக்கு கொடுக்குது. இதுதாங்க அந்த சொட்டு நீர் பாசனத்தோட மகத்துவம். இப்ப இந்த உர எஃபிஷியன்சியும் அதிக அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி களைச்செடிகள் அதிகமா முளைக்காது. இப்ப வாய்க்கால்ல தண்ணி பாய்ச்சும் போது ஏகமா களைச்செடிகள் அதிகமா முளைச்சிரும். ஆனா இந்த மாதிரி நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் போது களைச்செடிகள் அதிகமாக முளைக்காது. வீடிங் காஸ்ட் வந்து நம்மளுக்கு குறையும். லேபரும் அதிக இன்டென்சிவா இருக்கிறது வந்து நம்மளுக்கு லேபர் சேவிங்ஸ் உண்டுங்க. அதே மாதிரி வந்து அறுவடை வந்து ஒரே சமயத்துல உங்களுக்கு வாழைகள் அத்தனை வந்து அறுவடை ஒரே சமயத்துல ஹார்வெஸ்டுக்கு வரும். நல்ல கனிகள் வந்து நல்ல முத்தி நல்ல பருத்த கனிகளா கிடைக்கும். ஈல்டு பாத்தீங்கன்னா மகசூல், விவசாயிகளுக்கு மகசூல் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் உரத்தையும் நம்ம கொடுக்கும்போது அந்த மகசூல் வந்து 40% அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் வந்து விவசாயிகள் அதிக அளவு லாபம் அடைஞ்சிட்டு வராங்க. நிறைய பேர் இதுல சக்சஸ் ஆகி நல்ல அவங்களோட வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாங்கிறது கண்கூடா தெரியுதுங்க. இது எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெறணும் கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். வணக்கம்.
நுண்ணீர் பாசன திட்டம் பற்றி விரிவா எடுத்து சொன்னாங்க சர்க்கார் சாமக்குளம் வட்டத்தின் தோட்டக்கலை உதவி இயக்குநர் வசந்தி ஞானசேகர் அவர்கள்.